எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சகோதர சகோதரிகளை கூட இந்த நாளிலே அன்புடனே வரவேற்கிறோம். பெங்களூர் பைபிள் ஸ்டூடெண்ட் வேதமானவர்கள் இவர்கள் யாவரையும் கூட இந்த ஒன்று நாள் ஆவிக்குரிய மாநாட்டுக்கு அன்புடனே வரவேற்கிறோம். அதே போல டான் பைபிள் ஸ்டூடெண்ட், இமானுவேல் பைபிள் ஸ்டூடெண்ட், மஞ்சநெல்லி சகோதரர்கள், தும்கூர் சகோதரர்கள், சேலம், திண்டுக்கல், விழுப்புரம், கோயம்புத்தூர், ஈரோடு, நாகர்கோயில், கரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, ஊட்டி, நீலகிரி, வெல்லூர், கோத்தகிரி போன்ற பல இடங்களிலிருந்து இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிற சுகர சுகரில் யாவருமே கூட இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக உங்களை அன்புடனே வரவேற்கிறோம். இன்னும் விட்டிருக்கிற அனைத்து சோர்களையும் சவர்களும் கூடும் இதனாலே நினைவு கூறுகிறோம். அவர்களையுமா கூட இந்த ஒரு நாள் மாநாட்டுக்கு உங்களை அன்புடனே வரவேற்கிறோம். இப்படியாக கூட இந்த நாளிலே தொடர்ந்து கூட்டங்கள் செய்திகள் நடைபெறும். தீவன் தாமே இதை பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபை சிந்தையோடு இருந்து நீங்கள் இந்த கன்வென்ஷனை சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடனே கேட்டுக்கொள்வோம். அடுத்ததாக இன்றைய பரலோக மன்னாவை வாசிக்கும்படியாக கோத்தகிரியைச் சேர்ந்த சகோதரர் ஜான் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
இன்றைய பரலோக மன்னா திருப்பியர் கடிதம் கடிதம் 3:13-14 வசனங்கள். பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி லக்கை நோக்கி தொடர்கிறேன். நாம் விட்டு வந்த பின்னான காரியங்களை நாம் மறக்க வேண்டியதாக இருக்கிறோம். இது தேவ சித்தமாக இருக்கிறது. தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து அவைகளை தமக்கு பின்னாக எரிந்து விட்டார். நம்முடைய இரட்சகரின் மரணத்தின் மூலம் நம் பாவங்கள் மூடப்பட்டு விட்டது. இது முதற்கொண்டு அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி நடப்பவர்கள் தாங்கள் விட்டு வெளியேறிய மாம்ச காரியங்களை மீண்டும் பின்பற்றக்கூடாது. மாமிசம் பலவீனமானதாகிலும் நம்முடைய மனிதன வாழ்க்கையில் ஏற்படும் தவறுதல்களுக்காக கிறிஸ்துவின் மூலம் தேவனிடம் அன்றாடி மன்னிப்பை கேட்க கடமைப்பட்டுள்ளோம். நமக்கு முன் வைக்கப்பட்டுள்ள பரிசை நோக்கி தொடர்ந்து முன்னோக்கி ஓட கடவோம். லோத்தின் மனைவியை நினைவில் கொள்வோம். துணை வசனம் லூக்கா 9:59-62 வரை. மற்றொருவரை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுபவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு ஏற்று கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். நன்றி.
இந்த முதல் செஷனுடைய பாடத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பாகம் மத்தேயு 19:28 27-28. The chosen text for today's meditation is from Matthew 19 chapter, verse 27 and 28. இதை வாசிக்கும்படியாக வெள்ளூர் சகோதரர் பிரபு அவர்களை முன்வரும்படியாக அழைக்கிறேன். மத்தேயு 19 அதிகாரம் 27-28.
நம்ம பார்க்கும்போது இங்க பேதுரு ஒரு கேள்வி கேட்ட உடனே போட்டுகிறேன். இவ்வளவு பேர்ல எவ்வளவு பேரு அந்த ஒரு மகிமையான சிங்காசனத்துல போயிட்டு உட்கார போறோம்? எவ்வளவு பேர் உட்கார போறோம் சரிங்களா? 144,000 பேர் உட்கார போறோம். இங்க ஏறக்குறைய ஒரு 150-200 பேர் இருக்கிறோம். இந்த 200 பேரை போயிட்டு என்ன பண்ண போறோம்? அதுல உட்காரத்துக்கு முடியுமா இல்லைங்களா? தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றி வந்திருக்கிறோமே, நீங்க எங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க? அப்ப அந்த சிங்காசனத்தை உங்களுக்கு கருத்தாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? அந்த ஒரு பதில் கொடுக்கிறாரு. அப்ப நாம அந்த சிங்காசனத்துல கண்டிப்பா உட்கார போறோமா இல்லைங்களா? அதே நாட்டு கொடுக்குற இயேசு கிறிஸ்து மூலியமா தரக்கூடிய அந்த சிங்காசனத்துல நாம கண்டிப்பா அதுல உட்கார போறோமா? சகோதரியா, இந்த ஒரு கேள்வி கேட்கும் போது என்ன ஆகுது? நம்மளுக்குள்ளவே ஒரு கேள்வி, நிஜமா நம்ம அதுல போய் உட்கார போறோமா? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற அந்த ஒரு சிங்காசனத்தை நம்ம உட்கார முடியுமா? சகோதரியே, ஒரு சிங்காசனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது ஒரு மனுஷனத்துல உட்காரக்கூடிய ஒரு சீட் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்ற இந்த சீட் வந்து ஒரு மகிமைக்குரிய ஒரு குளோரியஸ் சீட் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த ஒரு சீட்டை குறிச்சு நம்ம பார்க்கும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது யாரும் இந்த சிங்காசனத்தை கொடுத்திருக்கு? பிதாவாகிய தேவன் இல்லைங்களா? இந்த சிங்காசனங்களை நம்ம பார்க்கும் போது பூமியில ரொம்ப மகிமையா செய்யப்பட்ட ஒரு சிங்காசனம் எதுன்னு பார்க்கும்போது சாலமோனால உண்டாக்கப்பட்ட ஒரு சிங்காசனம். ஆனா இதெல்லாம் பார்த்து பார்க்கலாம், தேவன் உண்டாக்கி இருக்கிற ஒரு சிங்காசனம், பிதாவாகிய தேவன் உட்காரக்கூடிய ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனத்தை தான் தேவன் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்திருக்கிறார். அதே சிங்காசனத்தை தான் நம்மளே என்ன பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்து நீங்களும் அதுல உட்கார போறீங்க. பாருங்க, இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கிறா, வெளிப்படுதல் 3:21 வசனம், ரெவலூஷன் 3:21.
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன்.
பாத்தீங்களா, இங்க ரொம்ப கிளியரா என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஜெயம் கொண்டால் தான் என்ன பண்ண முடியாதுல்ல உட்கார முடியும். எல்லாரையும் கூப்பிட்டு தேவன், ஆனா கூட்டு இருக்கிற மற்ற ஜனங்கள்ல சாதாரணமா எல்லாரும் என்ன பண்ணிட முடியாது? போய் அந்த சிங்காசனத்துல உட்கார முடியாது. ஜெயம் கொள்ளுகிறவன் யாரோ அவன் தான் என்ன பண்ண முடியும்? அந்த பிதாவினுடைய சிங்காசனத்துல உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இன்னொரு வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, சிங்காசனங்கள் அங்கே போடப்பட்டன. பார்வை 20:20 வெளிப்படுதல் 20:4 வசனம், ரெவலேஷன் 20:4.
அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள்.
எப்படி இருக்குது பார்க்கும்போது, அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அதன் மேலே உட்கார்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப இங்க பார்க்கும்போது அநேக சிங்காசனங்கள் போடப்பட்ட மாதிரி எப்படி இருக்குது? வசனம் போட்டு இருக்குது. இப்ப நம்ம பார்க்கும்போது இதுல ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் 144,000 சிங்காசனங்களை வைக்க போறாரா இல்லீங்களா அப்படின்னு நம்ம பார்த்தா, அந்த மாதிரி 144,000 சிங்காசனத்தை போடுறதுல நம்ம வசனத்தை பார்க்கும்போது ஒரே சிங்காசனத்தை தான் என்ன பண்ணிருக்கிறாரோ அவருடைய வலது பாரிசத்தை இயேசு கிறிஸ்து இடம் கொடுத்துக்கிறாரு. அவருடைய வலது பாரிசத்துல அந்த சபையாருக்கு இயேசு கிறிஸ்து இடம் கொடுக்கறதாக நம்ம பாக்குறோம். அப்ப ஒரே ஒரு சிங்காசனம் இருக்கு, இவ்வளவு பேர் உட்கார அளவுக்கு என்ன இல்லைங்க, அது ஒரு சீட் கிடையாது. நம்ம பார்க்கும்போது நம்ம இந்தியாலேயே ஒரு பெரிய ஸ்டேடியம் ஈடன் கார்டன் கிரவுண்ட் கல்கட்டால, அதுலயே எவ்வளவு ஜனம், 100,000 ஜனம் கூட உட்கார்றதுக்கு கஷ்டம் இருக்குது. அப்ப எவ்வளவு பேர் சீட்டு போடணும் அப்படி பார்த்தாக்கா சகோதரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது ஒரு சிங்காசனம் அப்படின்னு சொல்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா, தேவன் கொடுக்கிற அத்தாரிட்டி, தேவன் கொடுக்கிற அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டியை குறிக்குது அப்படின்னு பாக்குறோம். அந்த வசனம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்.
அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது.
அதிகாரம் நியாய தீர்ப்பு செய்யும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ அதை பார்க்கும்போது அந்த ஒரு சிங்காசனம் அப்படின்னு சொல்றது ஒரு அதிகாரத்தை குறிக்கி தாங்க நம்ம பாக்குறோம். தேவன் கொடுக்கிற ஒரு அத்தாரிட்டி, அப்ப தேவன் திருக்கிற ஒரு சிங்காசனத்தை, தேவன் திருக்கிற ஒரு ரைட்ஸ அவர் என்ன பண்ண போறாரு? அவருடைய குமாரனுக்கு கொடுக்கிறாரு. அதே சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய அந்த சபையாருடைய பேசணும் அப்படின்னு சொல்றதாக தான் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்க போறோம். இதை முதலாவது நம்ம பார்க்கும்போது முதலாவது அந்த சிங்காசனத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா அந்த சிங்காசனத்துக்கு முதலாவது பரிசுத்தம் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க அந்த சங்கீதம் 47:8.
தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார்.
தேவன் வீற்றிருக்கக்கூடிய அந்த சிங்காசனம் முதலாவது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அது பரிசுத்தமா இருக்குது அப்படின்னு பாக்குறோம். இப்ப பூமியில கூட ராஜாக்கள் சிங்காசனத்துல உட்காடுறாங்க, ஆனா அந்த சிங்காசனம் வந்து எப்படி இருக்குதுங்க? ஒரு கோல்டு நல்லா செய்யப்பட்டதோ, ஐவரியில செய்யப்பட்டதோ, அடுத்ததுனா உட்டுல செய்யப்பட்டதோ, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இங்க முக்கியமாக நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சிங்காசனம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஃபர்ஸ்ட் எது பாக்குறோங்க, நம்ம பரிசுத்தம்ன்றது எது இருக்குதுங்க அந்த சிங்காசனத்துக்கு இருக்குதாக நம்ம பாக்குறோம். அப்ப தேவன் பரிசுத்தரா இருக்கிறதுனால அந்த சிங்காசனத்தை அவர் உட்காரத்துக்கு அவருக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த சிங்காசனத்துக்கு ஆதாரத்தை குறிச்சு நம்ம அதே சங்கீதம் 89:14 பார்க்கலாம். 89:14 அவரை விட்டு ஓடி போறதாக நம்ம பாக்குறோம். அப்பவும் அவர் குடிச்சிட்டு வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை படிக்குவோம். அங்க அந்த தேவதூதனுடைய கேரக்டரை நம்ம பார்க்கலாம். என்னாகமும் 22 என்னாகமும் 22 32 வசனம். நம்பர்ஸ் 22 சாப்டர் 32 வர்ஸ்.
கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன்.
இங்க ஒரு தூதனை தேவன் அனுப்புறாரு. அந்த தூதன் அந்த மனுஷன் பேசுற விதம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, உன்னுடைய வழி எனக்கு மாறுபடா இருக்கிறதினால் நான் உனக்கு முன்பாக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கீழே இருக்கிற வசனத்தை படிக்கலாம்.
கழுதை என்னை கண்டு இந்த 3 எனக்கு விலகிச்சு, எனக்கு விலகாமல் இருந்ததனால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றார்.
பார்க்கும்போது இந்த தேவதூதனுடைய வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, தேவன் முதலாவது இந்த தேவதூதனை அனுப்பிச்சிருக்கிறது ஒரு மனுஷனை அங்க கண்டிக்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்கிறது. ஆனா இந்த மனுஷன் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கழுதை மாத்திரம் என் முன்னாடி அது வணங்காம இருந்திருந்தா நான் உன்னை என்ன பண்ணிட்டு இருப்பேன், உன்னை கொண்டு போட்டுக்குவேன், அப்ப அந்த தேவ தூதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாதான், உடனே அந்த நோயை கொடுத்து என்ன பண்றாரு எல்லாரையும் சாகடிக்கிறார். அந்த தேவதூதன் செய்யற அந்த ஒரு சூழ்நிலை வந்து தேவனால தாங்க முடியுது. தேவனுடைய மனுஷ பாருவாங்க, தேவநேதி அங்க வச்சு பேசுறாரு. பாருங்க ஒரு வருஷத்தை நம்ம படிக்கலாம், அது கீழே கீழே படிங்க.
அவருக்கு தேவனை போலவே நீடி
பெரிய பொறுமை, அன்பு, தயவு இதெல்லாம் இருந்துட்டா, ஒரு ரொம்ப கிருபை இருந்த ஒரு தூதன் அவரு இருந்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது, அந்த மிகாவின் தூதனை குறித்து தேவன் ஒரு சாட்சி கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு அந்த மிகாவின் தூதன் அப்படின்னு சொல்லி யாத்ராக வரல சொல்ற நம்ம வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 23:20. யாத்ராகமம் 23:20.
வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தப்பட்ட ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பெறுவது பொறுப்பதில்லை.
பாத்தீங்களா இங்க என்ன சொல்றாரு பாத்தாக்கா, உங்களுக்கு முன்பாக என்ன பண்ணுற அவர் தூதன் அனுப்புற, அந்த அவருக்கு என்ன பண்ணுங்க, நீங்க செவி கொடுங்க, அவரை நீங்க கோபப்படுத்தாதீங்க, அவர் உங்களுடைய அக்கிரமத்தை என்ன பண்ணிருக்கலங்க, தாங்கத்துல தகுதி மனுபடியுமாக அந்த அக்கிரமத்தை வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி 21:1.
அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை.
அவங்களுடைய துரோகங்களை அவர் என்ன பண்ணீங்களா, சகிப்பதில்லை. பாத்தீங்களா அந்த தூதனா இருக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிகாவின் தூதனா இருக்கும் போது அவர் எப்படி இருந்திருக்கிறாரு, இவங்க ஏதாவது ஒரு துரோகம் பண்ணாங்க, தேவனுக்கு விரோதமாக ஒண்ணு செஞ்சாக்கா அதை என்ன பண்ணிருக்காங்க, அவரு பாத்துட்டு அதெல்லாம் சகிச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா தேவ தூதர்களாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, தேவனுக்கு யாராவது விரோதமாக முக்கியமாக ஒரு விக்கிரகாரதனை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகுதுவோம், தேவனுக்கு போக வேண்டிய எல்லா ஐட்டமும் தவறாக செலுத்தும் போது அது உடனடியாக அவங்களுக்கு என்ன ஆகுது, ரொம்ப அவரா கோவம் மூட்டாத அவர்களுடைய அக்கிரமங்கள சகிக்கிறதுல கீழே படிக்கும்.
நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில், நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரையும் ஏத்தியரையும் பெருசியரையும் கானானியரையும் ஏவியரையும் எபூசியரையும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன்.
அந்த தூதனை பார்க்கும்போது அந்த தூதனுடைய தேவனுடைய நாமம் அவர்கிட்ட என்ன இருக்குதா, அவர்கிட்ட அவருக்குள்ள இருக்கிறதாக நம்ம பாக்குறோம். அந்த ஒரு தூதன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தூதனாக இருக்கும் போது, ஒரு மிகாவேலா இருக்கும் போது அவர் எப்படி இருக்கிறா இருக்கும், தேவனுக்கு விரோதமாக இந்த ஜனங்கள் செய்யற பாவத்தை பார்த்தவர்னால என்ன அவர் சொல்லுங்க, சகிக்க முடியறதில்ல. ஒருவேளை அந்த மாதிரி செஞ்சாங்க அவர் என்ன பண்ணுது, அவரு நீங்க கோபப்படுத்தாதீங்க, அவர் உங்களை பாவங்களை அவரு சகிக்கிறதில்ல அப்படின்ட்டு தேவன் சொல்றதாக நம்ம பாக்குறோம். இப்படி இருந்த ஒரு மிகாவேல் ஏன் அப்படின்னு பார்க்கும் போது, தேவனுக்கு யாரா விரோதம் செஞ்சாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு என்ன ஆயிடும், இது ஒரு உதாரணமா நம்ம பார்க்கும் போது, தாவீது தன் வந்து நிற்கும் போது செமியோன்ற ஒரு மனுஷன் அவன் ஒரு கல்லெடுத்து என்ன பண்றாங்க, அவர் மேல எழுதினாங்க. ஒரு ராஜா அவரோட சேனாதிபதிகள் வந்து நிற்கிறாங்க, எல்லா வல்லமையும் இருக்கக்கூடிய அந்த ராஜா மேல செமியோன்ற ஒரு சாதாரண மனுஷன் கல்லெடுத்து எறியும் போது கூட இருக்கிற அவருடைய ஜனங்க என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு இந்த செத்த நாயை நான் என்ன பண்ணிடுறேன், சாவடிச்சிடுறேன், எப்படி இருக்கு ஒரு கோவம், இவர் ஒரு நாய் மாதிரி இந்த ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன், இவன் வந்து ஒரு ராஜா மேல கல்லேறிட்டா, அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு கோவம், என் ஆண்டவன் மேல கல்லேறினானே இவன், ஒரே ஒரு வார்த்தை ஊர் சொல்லு போதும் இந்த நாயை நான் என்ன பண்ணிடுறேன், சாகடிச்சிடுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் தேவ தூதர்கள் கூட எப்படி இருக்குதுவோ, தேவனை வந்து தேவனுக்கு விரோதமாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தவறு செய்யும் போது ஒரே ஒரு வார்த்தை ஊர் சொல்லு ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணிடுறேன், நாங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுறோம் அப்படின்னு. எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு அப்படின்னா, ஒரு தேவ தூதர்களுக்கு அவன் வந்தால என்ன ஆகுதுங்க, 185,000 பேர் சாகடிக்கிறாங்க, அது எவ்வளவு ஒரு வல்லமை. அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து பேதுரு வந்து ஒரு மல்கு சுண்டவத்தினுடைய காதை கட் பண்ணும் போது, நான் ஒரே ஒரு வார்த்தை எங்க அப்பா கிட்ட சொன்னா என்ன ஆயிடும், இப்போ லெகியோஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இங்க வந்துடுவாங்க. அப்ப ஒரு எவ்வளவு பெரிய மிகாவேல் தூதனை ஒரு மனுஷன் வந்து கைய வைக்கும் போது அவங்களுக்கு இருந்த எல்லா தேவ தூதர்களுக்கு எவ்வளவு ஒரு கோபம் வந்திருக்கும், எவ்வளவு ஒரு எரிச்சல் வந்திருக்கும். அப்ப எப்படி இருக்கிறாங்க இவங்க அப்படின்னா, தேவனுக்கு ஒன்று விரோதமா யாருன்னா செஞ்சா உடனடியாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களை அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கோபம், ஒரு வைராக்கியம், ஒரு நியாயம், ஒரு நீதின்றது என்ன இருக்குது இவங்க கிட்ட இருக்குது. இப்படியாப்பட்ட ஒரு தூதனை எடுத்துதான் தேவன் என்ன செய்யறாங்க, அவருடைய சிங்காசனத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னா யாருமே அதுக்கு என்ன இல்லைங்க, பிட்டாவிருத்தன்றதுனால மிகாவேல் என்னும் தேவ தூதனை எடுத்து அந்த கத்ரா இயேசு கிறிஸ்து எடுத்து அவர் மாதிரி என்ன பண்றாருங்க, மாத்திர அதாவது மிகாவேல் அப்படின்னும் போது தேவனுடைய தட்ச போது அவருடைய ஒரு அப்பாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் அந்த பிள்ளைக்கு தேவன் கொடுத்ததாக பாக்குறோம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வசனம் படிக்கிறோம். வசனத்துக்கு வாசிக்கலாம் எபிரேயர் 5:8.
அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு
பாத்தீங்களா அங்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் போது அவருடைய சொந்த குமாரனாய் இருந்தும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய முதலாவது சிருஷ்டியாக இருந்தும் அந்த மிகாவது தூதனை தேவன் தம்முடைய சிங்காசனத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னு அவருக்கு என்ன கொடுக்க வேண்டியது இருக்குதுங்களோ பாடுகளை அனுபவிக்கிறார்கள். அவர் இந்த பூமிக்கு வந்து இந்த பூமிக்கு அடுக்கில எல்லா பாடுகளையும் அனுபவித்து அதுக்கப்புறம் தான் அந்த மகிமை உள்ள சிங்காசனத்துல போய் என்ன பண்ணாங்க அவரு உட்கார்லாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இருந்தது என்ன ஒரு நீதி ஒரு நியாயம் யாராவது தவறு செஞ்சா உடனே அவங்க என்ன பண்ணிருந்தோம் அடிச்சிருந்தோம் அவங்க தவறிச்சிருந்தோம் தேவனுக்கு விரோதமா ஒருத்தர் செய்யறாங்கன்னா உடனே அவங்களை தவறிச்சிடணும் அப்படின்ற ஒரு யோசனையில தான் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட தேவ தூதனை தேவன் பூமிக்கு கொண்டு வந்து அவருக்கு ஒரு புதிய ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்குறாங்க. ஒரு கண்ணத்தை அறுத்தா நீ என்ன பண்ணுங்க ஒரு கண்ணத்தை திருப்பி காட்டுங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி அங்க இருந்த மிகாவேலுடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா யாரா தேவன் விரோதமா செஞ்சா என்ன பண்ணின உடனே அழைச்சிடணும் அவரை கோபப்படுத்தாதீங்க உங்க அக்கிரமத்தை அவரு சகிக்கிறது இல்லை அப்படின்னு பாக்குறோம். ஆனா அதே போல தேவன் அவரை பூமிக்கு கொண்டு வந்து அவரை அவருடைய ஒரு சாயல்ல மாற்றும் போது அவருடைய குமாரனாக அவர் மாற்றும் போது அவருடைய கேரக்டர் எப்படி ஆகுதுன்னு பார்க்கும் போது ஒரு கண்ணத்தை அடிச்சா மறு கண்ணத்தை என்ன பண்ணும் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுபாவ நிலைமைக்கு ஒருத்தாக நம்ம பாக்குறோம். அவர் அப்ப கீழே வந்து அவர் பட்ட பாடுகளினால அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய சிங்காசனத்துல என்ன இருக்குதுமோ நீதி இருக்குது நியாயம் இருக்குது தேவன் கிட்ட இருந்து ஒரு விஷயமா என்ன வருத்தில வெளியாகும் அநியாயங்கள் வருத்தில அவர் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நியாயமும் நீதியும் கல்வெடுத்துட்டாங்கன்னு நம்ம பாக்குறோம். ஆனா அதே நேரத்தில் அவர்கிட்ட ஒரு அநியாயமான ஒரு விஷயம் கூட வருத்தில அப்படின்னு பாக்குறோம். அப்படி இருக்கிற தேவன் அந்த காலத்திலேயே எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தாக்கா அவருக்கு விரோதமாக செஞ்ச ஜனங்களை அவரு மன்னிச்சிருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு விரோதமா போகும்போது அவர் எவ்வளவு இவங்களுக்காக வேலை செஞ்சுக்கிடோ அந்த ஜனங்களை அவர் மன்னிக்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கமா இருக்கிறாங்க. நம்ம பாக்குறோம் வசனம் கூட வாசிக்கலாம் சங்கீதம் 78 36-38 வசனங்கள் 76-38.
ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலை வரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரமம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அழுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபம் ஊட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள்.
நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு அவங்க எவ்வளவு விரோதமாக செஞ்சு கூட 38
அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார்.
பார்க்கும்போது அவங்க தேவனுக்கு எல்லாமே விரோதமா செய்யறாங்க. அப்படி செய்யும் போது கூட தேவன் அவங்களை என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தா அவங்களை மன்னிக்கிறதுக்கும் அவங்க மேல ஒரு இரக்கம் காட்டுறதுக்காகத்தான் அவரு இருக்கிறதாக நம்ம பாக்குறோம். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு மகிமை உள்ள சிங்காசனத்துல உட்காந்துக்கிற தேவன் அவர் எப்படி இருக்கிறார்னு பார்த்தா எல்லாருக்கும் என்ன பண்றாருதோ கிருபை இரக்கம் எல்லாருக்கும் மன்னிப்பு எல்லாமே இருந்தா வச்சிருக்கிற ஒரு குவாலிட்டியா இருக்கிறதாக பாக்குறோம். அப்ப இந்த ஒரு சிங்காசனத்துல ஒரு தேவ தூதர்களுக்கு கூட என்ன இல்லைங்க ஒரு சான்ஸ் இல்ல. அந்த ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னா அவர்கள் பூமியில வந்து தான் என்ன பண்ணுவோம் பாடு பண்ணும் அப்படின்னு பாக்குறோம். இதே தான் தேவ தூதர்கள் மனுஷர் செய்யற ஒரு காரியத்தையும் உற்று பார்க்க ஆசையா இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம் தேவன் நம்மளுக்கு கொடுக்கலையே இந்த ஒரு வாய்ப்பு இந்த ஒரு மனுஷர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு இவங்க மண்ணா இருக்கிறாங்களே எல்லாத்தோட கடைசி சிருஷ்டியாச்சு இவங்க இவங்களுக்கு இந்த ஒரு அரிதான ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறாரு இவங்க இப்ப இந்த வாய்ப்பை தேவர்கிட்ட பெற்றுக்கொண்டு இவர்கள் இந்த பூமியில என்ன செய்து நிற்கிறாங்க இவருடைய சுபாவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நிற்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிக்கிறாங்க இஸ்ரேலர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த காரியத்தையும் பார்த்திருக்கிறாங்க. அவங்க மேல அவங்க கோபப்பட்டு அவங்கள கொஞ்சம் விட்டா என்ன இருக்கும் அவங்க ஆட்சியத்துல ஒரு வைராக்கியம் கொண்டவர்களாக நம்ம பார்த்துடும். அதே போல இன்னைக்கு தேவனுடைய உண்மையான ஜனங்களையும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம் தேவன் இவங்க இவங்களுக்கு போயிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்துக்கிறாரு, அவருடைய சிங்காசனத்துல இவங்களை உட்கார வைக்க போறாரு, இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்க போது, இவங்க நம்மளே காட்டிலும் இவங்க உயர்ந்தவர்களா இருக்கிறாங்களா, வரப்போற நாட்கள்ல இவங்க நம்மள கூட என்ன பண்ண போறாங்க, நியாயத்திற்கு போறாங்களே அப்படின்ற ஒரு யோசனையினால இவர்கள் நம்ம எல்லாரையும் உற்று பார்க்க ஆசையா இருக்கிறார்கள். அப்படி தேவத்துக்கு நம்மளை இன்னைக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியாக தேவன் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அழைப்பை என்ன பண்ணிருக்கிறாங்களோ, தேவ துதர்களுக்கும் கொடுக்கல, அவங்க கிட்டதை எடுத்து நம்மளுக்கு இந்த ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவுக்கே தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்த பிறகுதான் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மனுஷனுடைய நிலைமை என்ன, ஒரு பாவத்தை இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய நிலைமை என்னன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அது ரொம்பவும் இல்லை, அவருக்காக நம்ம பார்க்கணும். அப்ப இந்தியாவும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னாக்கா, அவர் தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காமல் நமக்கு என்ன பண்றாருல்ல கை கொடுத்தாரு. ஒரு வசனம் படிக்கிற பாருங்க, எபிரேயர் 2:16 வசனம், எபிரேயர் 2:16.
ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார்.
பாத்தீங்களா, அப்படின்னு சொன்னா தேவ தூதர்களுக்கு அவர் என்ன பண்ணலீங்களா, உதவியாக கை கொடாமல் அபிரகாமின் சந்ததியாக நமக்கு கை கொடுத்தார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப என்ன ஆயிடுச்சு, தேவ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஒரு விஷயமும் தெரிஞ்சிச்சு. ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு பாடுகள் அனுபவிச்சு இருக்கிறான் இந்த பூமியில, அவனுக்கு எவ்வளவு துன்பங்கள் இருக்குது, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு முதலாவது ஒரு சிங்காசனத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன அந்த சிங்காசனம், இப்ப அவருக்கு என்ன அந்த சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்குது, அது எந்த சிங்காசனம், எபிரேயர்ல அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், எபிரேயர் 4:15 வசனம், ஹீப்ரோஸ் 4:15.
தம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரப்படவும்.
அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் போது, ஒரு கிருபாசனத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறாங்களோ கொடுத்திருக்கிறார், ஒரு கிருபையை சூழ்ந்த ஒரு சிங்காசனத்தை அவர்கிட்ட வச்சிருக்கதாக நம்ம பாக்குறோம். இப்போ மிகாவேல நம்ம பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, அவர் எந்த ஒரு அறிக்கையும் என்ன பண்ணலங்க தாங்கிறது இல்ல, ஒரு தவறு செய்து அவங்க என்ன பண்ணிருக்கலங்க, ரொம்ப நேரம் ஒரு பொறுமை உள்ளவராக இல்லாம அவங்கள உடனே எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவராக இருந்தார். ஆனா இந்த பூமிக்கு வந்து அவர் பாடுபட்டு ஒரு ஒரு விஷயத்தை அவருக்கு தெரிஞ்சிட்ட பிறகு தேவன் அவருக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுக்கிறார். அந்த சிங்காசனம் தான் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அது திருபை சூழ்ந்ததாக இருக்கிறது. அப்ப அந்த சிங்காசனத்துக்கு நம்ம எப்படி போலாம் அப்படின்னா, எல்லாருக்கும் எப்படி இருக்குதுங்க, அது எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு சிங்காசனமா இருக்குது. இன்னைக்கு நாம எல்லாம் இப்படி இருக்கிறோம்னா காரணம் அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறதுனால தான். அதனால நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா, எப்பவுமே ஒரு உதவி செய்ய தயாரா இருக்கிறா. இது எதுக்கு நாம சொல்லி வந்துருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நாம கூட நெக்ஸ்ட் என்ன ஆக போறாங்க, அந்த மாதிரி ஒரு சிங்காசனத்தை தான் போய் உட்கார்ந்து இந்த உலகத்தை நியாயத்திக்க போறோம். அந்த சிங்காசனத்துல போனோம் அப்படின்னா, முதலாவது நாம என்ன பண்ணுவோம், ஒருத்தருடைய ஒரு கஷ்டத்தை என்னவோ புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு தேவன் போல ஒரு கிருபை இருக்கிறோம், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தன்னுடைய மகிமையவே என்ன பண்ணிக்கிறாங்க, அந்நிய ஜனங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் இருந்த அந்த குளோரியவை மற்ற ஜனங்களுக்காக கொடுத்து இருக்கிறார் அப்படின்னு நம்ம கூட பாத்து வசனத்தை வாசிக்கலாம். 78 வசனம்,
78. இதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலக கொள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர் ஒப்பாகாத படித்து இவைகளை கட்டளையிட்டார்.
61
தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவிலே வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது பலத்தை சிறையிருப்புக்கும்
அந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டாருங்க, வேற ஒரு அந்நிய ஜனங்களுக்கு கையில கொடுத்துட்டாரு அப்படின்னு பாக்குறோம். இப்ப அப்படி பார்க்கும்போது அந்நியர்களுடைய கேள்வி என்னங்க, உங்களுடைய தேவன் எங்கே, உங்களுக்கு எகிப்திலிருந்து அழைத்து வந்த அந்த தேவன் உடைய மகிமை என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி தான். அப்ப அந்த தேவனுடைய அந்த மகிமை அவருக்கு நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த பேர் என்ன ஆயிடுச்சுங்க, நாசம் ஆயிடுச்சு. அவர் அனாவசியமா இந்த தேவனால இந்த ஜனத்தை காப்பாற்ற முடியலன்ற மாதிரி அவருடைய பேர் என்ன ஆயிடுச்சுங்க, சீர்கழிந்து போயிட்டு நம்ம பாக்குறோம். ஆனா தேவன் இவர்களுக்கோஸ்கரம் அவருடைய பேரை என்ன பண்ணிருக்கிறாங்க, விட்டு கொடுத்துட்டாங்க. இவங்கனால அவருடைய பேரை போயிச்சு அவரு பலமா என்ன பண்ணிட்ட, பலமற்றவர் போல ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம், 65 வசனம், 78 சங்கீதம், 65 வசனம்.
அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனை போலவும் திராட்சை ரசத்தால் கெம்பிருக்கிற பராக்கிரமசாலியை போலவும் விழித்து.
இங்க இந்த வசனத்துல தாவீது எப்படி சொல்றாரு பார்த்தாக்கா, அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவன் போலவும். நம்ம படிக்கிறோம் இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை இல்லைங்களா, தூங்குவதும் இல்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவர் என்ன அர்த்தமா தூங்குறதே இல்லை அப்படின்னு. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுன்னா, அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவன் போலவும். அப்ப அவங்க என்ன ஆயிட்ட மாதிரி அந்த ஜனத்தை விட்டுட்டு அவரு தூங்கிட்ட மாதிரி ஒரு ஒரு நிலைமைக்கு ஆயிருக்கு. ஆனா நிஜமானமே தூங்கில, ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போயிருந்தாங்க. நம்ம பாக்குறோம் கீழே நம்ம பார்க்கும் போது திராட்சை ரசத்தால் கெம்பிருக்கிற பராக்கிரமசாலி மூலம் விழித்து அப்படின்னு பாக்குறோம். ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு மச்ச எப்படி ஒரு கோல்டா ஏச்சு நின்று இது பண்ணுவானோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவரு கொஞ்ச நாள் பட்டு இருந்து சடனா ஏச்ச மாதிரி கொஞ்ச நாள் இந்த ஜனத்தை விட்டுட்ட மாதிரி அவருடைய மகிமை என்ன ஆயிடுச்சுங்க, அவங்களை விட்டு போனதாக நம்ம பாக்குறோம். அப்படியே தேவன் இந்த ஜனத்துக்காக அவருடைய மகிமையெல்லாம் என்ன பண்ணிக்கிறாருங்க, லூஸ் பண்ணிருக்கிறார். அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அவர் இருக்கிற அந்த சிங்காசனம் ஜனங்களுக்காக எதையுமே இழக்கக்கூடியவராக, தன்னுடைய ஒரே பேராக குமாரனே என்ன பண்ணியாச்சு அவரு இந்த பாவிகளுக்காக எழுந்திருக்கிறார். நம்ம இப்படி பார்க்கும் போது அப்படிப்பட்ட தேவனுடைய சிங்காசனத்துல ஒரு மனுஷன் நாம போயிட்டு உட்காரணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு சுலபமான ஒரு வழி இல்ல. தேவ தூதர்களுக்கு அதுல என்ன இல்லைங்க, வாய்ப்பு இல்ல. அதுல ஒரே ஒரு தூதரை மாத்திரம் தேவன் கையால படைக்கப்பட்ட அந்த மிகாவில மாத்திரம் தேவன் இதுல ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் என்ன பண்றாருங்க, சர்வத்துக்கும் பெரியவரா இருந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் பெரியவரா இருந்து அவர் மூலியமாக நம்மளுக்கு இந்த ரட்சிப்பு வரக்கூடிய ஒருத்தராக மாறி அவர் இந்த சிங்காசனத்துல உட்காரத்துக்கு தகுதி பெற்றிருக்கிறார். அப்ப இந்த சிங்காசனத்துல போய் உட்காரணும்னா அவருக்கு என்ன தேவைப்படுவோம், கிருபை வேணும், இரட்ட வேணும், நீதிய பொறுமை வேணும். மத்தவங்களை பார்த்து அவர் எப்படி இருக்கிறாங்களோ எல்லாரையும் பார்த்து அவரு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பலவீனங்களை நம்ம கீழே விழும் போது நம்மளை பார்த்து அவர் பரியாசம் பண்ணாத, நம்மளை பார்த்து இது இவங்க ஊந்துட்டாங்கன்னு சொல்லாம நம்மளுக்கு உடனே கை கொடுக்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்களோ தயாரா இருக்கிறார். அத போல நாம இருக்கிறோமா இன்னைக்கு ஒரு சகோதரர்கள் கூட நாம இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, ஒரு மிகாவில் அவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய தச்சுரூபமா இருந்த ஒரு தூதனுக்கே தேவன் இவ்வளவு விதிமுறைகளை வச்சு அவர் இவ்வளவு மாத்தி அவருக்கு அந்த கிருபாசனத்தை கொடுத்திருக்கிறார். எதுக்காக அந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்கணும்னா நீ எந்த அன்புக்குனுடைய மனுஷன் இருக்கணும் அப்படிதான் என்ன பார்க்கும் போது தேவன் அவர்களுக்காக இறங்குகிறவராக இருக்கிறார். அந்த ஜனங்களை தேவத்துடன் அழிக்கும் போது அவரு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். அவ்வளவு ஜனங்களுக்காக இறங்கி அவருடைய நாமத்தை அவரு விட்டுவிடுற நிலைமையில கூட இருக்கிறார். இவ்வளவு ஜனங்களுக்காக இறங்குகிற தேவனுடைய சிங்காசனத்தை போய் உட்காரக்கூடிய ஜனமோ அதே மாதிரி எல்லாருக்காக என்ன பண்ணுவோம், மனது இறங்குகிற ஒரு ஜனமா தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஜனத்துக்கு தான் தேவன் அந்த ஒரு சிங்காசனத்துல வாய்ப்பு தர போறார். தேவதூதர்களுக்கே கொடுக்காம என்ன பண்ணிட்டாருங்க, எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். தேவதூதர்கள் தான் நம்ம அப்படியே சொன்னோம், அவங்களுக்கு நீதி இருந்துச்சு, நியாயம் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள தேவன் மேல அன்பு இருந்துச்சு. யாரா விரோதமா செஞ்சா உடனே அச்சுவோம் அப்படின்ற ஒரு அன்பு இருந்துச்சு, வைராக்கியம் இருந்துச்சு, பரிசுத்தமா இருந்தாங்க தேவதூதர்கள். இவ்வளவு எல்லாம் இருந்து கூட அந்த ஒரு சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நாங்களை பார்க்கும் போது உழுந்து போன ஒரு சுபாவத்துல இருக்கிறோம், நமக்கு வெறும் அசுத்தம் இருக்குது, நம்ம நம்ம நீதிகள் எல்லாம் அழுக்கான தந்தையா இருக்குது. ஆனா நம்மள வந்து தேவன் அப்படியாப்பட்ட ஒரு சிங்காசனத்துல அவருடைய வலது பாரிசத்துல உட்கார வைக்க போற அப்படின்னா தன்னுடைய மகனை போல நாமும் மாறணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு. சாதாரணமாக தேவன் அழைத்த ஜனங்கள் சும்மா என்ன பண்ண முடியாதுங்க, மாறிட்டு இந்த சிங்காசனத்தை நான் உட்கார போறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா எல்லாம் சொல்ல முடியாது. நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா அசூசியம் நம்ம எடுத்து போட்டாதான் நம்ம அந்த ஒரு சிங்காசனத்துல போய் உட்கார முடியும். சாதாரணமா நம்ம நினைக்கிறோம் அது ஒரு சீட் அப்படின்னு, அது ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு பாக்குறோம், ஒரு ரைட்ஸ். அந்த ஒரு அத்தாரிட்டி உலகத்தை நியாயத்திக்கிற ஒரு அத்தாரிட்டியை தேவன் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா சும்மா என்ன பண்றதுங்க, கொடுக்கறது இல்ல. ஒருவேளை சும்மா எடுத்து கொடுத்துட்டீங்க, ஒருவேளை சாத்தானுக்கு கொடுத்துட்டு இருந்தா என்ன இருக்கும் வேண்டி, அழியாமைய சாத்தானுக்கு தேவன் யோசிக்காம கொடுத்துட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் வேண்டி இல்லைங்களா. அவ்வளவுதான், இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாம ஆயிட்டு இருக்கும், அவன் நினைக்கிறத செய்துட்டு இருந்திருப்பான். ஆனா தேவன் அப்படி செய்யல, அவர் அதனால அவருடைய சிங்காசனத்துல உட்கார வைக்கிறவங்களை சாதாரணமா கொண்டு போயிட்டு உட்கார வைக்கிற தேவன் இல்ல. நாம நம்ம நம்மளே மோசம் போகாத படிக்கு இதை ரொம்ப எச்சரிக்கையா நம்ம பார்க்கணும். இந்த ஒரு சிங்காசனத்தை உட்காரனா இயேசு கிறிஸ்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார். அவர் அப்படி கஷ்டப்பட்டுக்கிறதாலதான் நம்மளுக்கு கை கொடுக்க இப்பவும் தயாரா இருக்கிறார். அவர் கஷ்டப்பட்டதுனால அவருடைய ரத்தத்தின் மூலியமா நம்மளுக்கு என்ன இருக்குதுவோம், ஒரு தயம் இருக்குது தேவன் கிட்ட போறதுக்கு. அதன் மூலியமா நம்மளுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த ஒரு இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நம்மளே மாத்த வேண்டியதுல இருக்கிறோம். தேவன் எல்லாருக்கும் கிருபை செய்யறார். ஒரே ஒருத்தருக்கு என்ன பண்ணிடலங்க, அவரு கிருபை செய்தல யாருக்கு வரும், ஒரே ஒருத்தருக்கு என்ன பண்ணல, அவரு எந்த ஒரு கிருபையும் செய்யறதில்ல சாத்தான் இல்லைங்களா. ஏன் அப்படின்னும் போது சாத்தானுக்குள்ள முழுசா என்ன இருக்குதுங்க, பெருமை இல்லைங்களா, முழுசா பிரைட் என்ற ஒரு ஸ்பிரிட் அவங்கிட்ட தான் இருக்குது. எப்போ தேவனுக்கு விரோதமா தொடுதுனானோ அவங்கிட்ட இருந்துதான் அது என்னாச்சு, அந்த ஒரு ஆவி ஆரம்பமாயிச்சு. அது யாரெல்லாம் கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு கூட தேவன் என்ன பண்ணுங்க, எந்த உதவியை இப்போ சேர்த்துல. இந்த சிங்காசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு நம்ம ஆசையோட கூப்பிட்டு இருக்கிறார். நம்ம அதுல உட்காரணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சாத்தான் கிட்ட இருக்கிற அந்த சுபாவம் மாத்திரம் முதலாவது இருக்கக்கூடாது. நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருந்தாலும் தேவன் நம்மளை தாங்குகிறவரா இருக்கிறார். எவ்வளவு பெரிய பலவீனம் இருந்தாலும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்படுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த பிரைடு வந்த ஒரு பெருமை மாத்திரம் நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு தேவன் கிட்ட போக முடியாது. எப்படி சாத்தானுக்கு தேவன் இன்னைக்கு விரோதமா இருக்கிறாரோ அதே போல யாருகிட்ட பெருமை இருக்குதோ அந்த நபர் கிட்ட தேவன் எப்படி இருக்கிறாரோ எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப தேவனை எதிர்த்து நிற்கிற மனுஷன் கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், யாராலையுமே எதுவும் செய்ய முடியாது. அதனால சகோதர சகோதரியே, ஒரு பெருமை வாய்ந்த ஒரு மனுஷன் கிட்ட நம்ம வந்து பிரியமா வாழ்றத காட்டிலும் ஒரு பலவீனமா பாவத்துல விழுந்துக்கிற ஒரு மனுஷன் கிட்ட நம்ம என்ன பண்ணலாங்க, சந்தோஷமா வாழலாம். ஏன்னா தேவன் அவனை நாளைக்கு என்ன பண்ணுவாரு, அவனை தூக்குவாரு, நாளைக்கு வாய்ப்பு கொடுக்குவார். ஏன் அப்படின்னா பாருங்க, ஒரு வசனம் கூட நம்ம படிக்கலாங்க, ரோமன் 14 ரோமர் பேசிய நிருபம் 14:4 வசனம்,
மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார், அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானிக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைத்திருத்தப்படுவான், தேவன் அவனை நிலைத்திருத்த வல்லவராயிருக்கிறாரே.
தேவன் அவரை கேட்ட வல்லவராயிருக்கிறாரே. ஒருத்தன் விழுந்து போயிட்டா கூட என்ன இருக்குது தேவனுக்கு, எப்போ வேணுமோ அவரை என்ன பண்ணலாங்க, அவரு எடுக்கலாம் எப்போ வேணுமோ. அதனால பலவீனம்ன்ற ஒரு விஷயத்தை குறிச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர் கிட்ட ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் நம்ம அத்தனை நடிச்சுக்கிறது வல்லவரா இருக்கிறார். ஆனா பெருமை மாத்திரம் ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா அது சாத்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். அந்த ஒரு சுபாவம் யார்கிட்ட இருக்குதோ அது தேவன் அவர்களுக்கு எந்த ஒரு வழி. நம்ம வசனத்திலேயே ரொம்ப கிளியரா படிக்கிறோம், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், கிருபை உள்ளவர்களுக்கு தேவன் தாமையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதனால சகோதர சகோதரிய, நம்ம பூமியில வாழும் போது கூட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக தாழ்மையோட வாழ வேண்டியது நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்தா இருக்குது. இந்த தாழ்மை என்ற ஒரு குணம் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த ஒரு முக்கியமான குவாலிட்டி. அவருக்கு அங்கிருந்து ஒரு மிகாவேலா இருந்து தேவன் அங்கிருந்து ஒரு தேவ தூதனா இருந்து கீழே வந்து ஒரு மனுஷ சாயலை எடுத்து தேவன் சொல்படி எல்லாம் கேட்டு என்ன பண்ணாருங்க, வாழ்ந்து கடைசி வரைக்கும் கீழ்படிஞ்சு தேவன் வாழ்ந்து அந்த இடத்துல போய் விட்டாங்க. அது போல நம்ம கூட இருக்கணும், நம்மளுக்கு முக்கியமாக அந்த தாழ்மைன்ற ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கிறது. அதை வச்சுதான் மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுங்க, நம்மளுக்கு டெவலப் ஆகணும். அப்ப நம்ம கூட இருக்கிறோம், நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இவங்க எல்லாம் யாரும் விழுந்தா கூட நம்ம என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு கிருபை காட்டணும். அவங்களை நம்ம எப்படி தூக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணுமே தவிர அவங்களை நம்ம என்ன பண்ணிட கூடாதுங்க, ஒரு கார்னர் பண்ணிடக்கூடாது. அது எப்படிப்பட்ட ஒரு சகோதர சகோதரியாக இருந்தாலும் தெரியும், ஏன்னா தேவன் அவங்களுக்கு கிருபை அளிச்சிருக்கிறார், அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துனே இருக்கிறார். அவன் மனமாரி வரணுன்றது அந்த தேவனுடைய சித்தமா இருக்குது. அதுதான் நம்ம பழைய ஏற்பாடு காலத்துல பார்த்தோம். அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கே தேவன் என்ன பண்றாருங்க, கிருபை கொடுக்கிறார். இன்னும் அவருக்காக வாழ முன்ன வந்துக்கிற ஜனங்களுக்கு தேவன் எப்பொழுதுமே கை கொடுக்க என்ன பண்றாருங்க, தயாரா இருக்கிறார். அந்த கை கொடுக்கிறதுக்காக தான் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ எல்லா சோதனைகள்னாலும் அவரை ஏற்படுத்தி எல்லா சோதனைகளும் அவர் காண்பிச்சு அவரை எப்பவுமே நம்மளுக்கு கை கொடுக்கிறதுக்கு தயாரா என்ன பண்ணிக்கிறாங்களோ ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். பாருங்க எபிரேயர் 2:18 எபிரேயர் 2:18
ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
பாத்தீங்களா, அதனால நம்ம பாக்கும்போது யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு துணை செய்யறதுக்கு என்ன பண்றாங்க, சோதிக்கப்படுற ஒரு ஜனங்களுக்கு அவரு கை கொடுக்கறதுக்கு வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது இப்பப்பட்ட காலத்துல வாழ்ந்து இருக்கிற நம்மளுக்கு தேவன் அனுமதிக்கப்படுற ஒரு ஒரு சோதனைகளும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்குது. அந்த சோதனைகளை நம்ம என்ன பண்ணுவோம், சகிச்சாகணும். இந்த ஒரு வாழ்க்கையை வாழ வந்து முன்ன வந்துங்கிற சகோதர சகோதரிகளுக்கு தேவன் கொடுக்க போற அந்த கிரீடத்தை வாங்கிக்கணும் முன்ன வந்துங்கிற தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு அநேக சோதனைகள். இந்த காலம் அப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் என்ன இருக்குது, மனசு கவலைகள், எல்லாருக்கும் மனசு கஷ்டங்கள் அப்படிதான் இருக்கும். அப்படியாப்பட்டதை நம்ம தாங்கி ஒரு முறுமுறுப்பு இல்லாம இதைகளை சகிச்சாதான் நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு அந்த சிங்காசனத்துல உட்காரத்துக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்குவார். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு கூட அப்படியேப்பட்ட பாடுகள் தான் வந்திருக்கு. அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் வச்சிருச்சான், அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் அவர் பாடுகளை சகிச்சு தன்னுடைய சிலுவையை சுமந்து அவரு போய் சேர்ந்துக்கிறார். அதே போல நாம கூட செய்யணும். பாருங்க, எபிரேயர் 12 எபிரேயர் 12
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசுத்திலே வீற்றிருக்கிறார்.
தேவனுடைய ஒரு சிங்காசனத்தின் வலது பரிசுத்தில வீற்றிருக்கிறோம்னா எப்படி சொல்றா, அவருக்கு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். பாருங்க அங்க என்ன வருது அப்படின்னு பார்த்தா, அநேக அவமானங்கள் என்ன இருக்குதுங்க இவருக்கு வந்திருக்கு. அதே போலதான் நம்மளுக்கு கூட என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில அநேக அவமானங்கள் வரும், நம்மளுக்கு என்ன இருக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் இந்த வாழ்க்கையில. இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு இதெல்லாம் சகித்தா தான் நம்மளுக்கு. பாருங்க அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நம்மளுக்கு கூட வரக்கூடிய பாடுகளை என்ன பண்ணுறோம், எப்படியாக நம்ம இயேசு கிறிஸ்து பாடல் வச்சிருக்கிறார், அவ்வளவு பெரிய ஒரு தேவனுக்கு தேவன் இப்படிப்பட்ட பாடுகளை கொடுத்திருக்கிறார். அப்பொழுதுதான் அவர் அந்த சிங்காசனத்தில் உட்காரத்துக்கு தகுதி பெறக்கூடியவராக மாறி இருக்கிறதாக நம்ம பாக்குறோம். அதே மாதிரி நாம கூட நம்மள கூட மாத்திக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தேவன் கொடுத்திருக்கிறதுக்காக நம்ம அதுக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஒரு கஷ்டத்துக்கே நம்ம என்ன பண்ணுவோம், நன்றி சொல்லுவோம். அந்த வழியில தான் நம்மள தேவன் சேர்த்து நம்மளை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி நம்மள கொண்டு போய் அந்த சிங்காசனத்துல உட்கார வைப்பார். ஏன் அப்படின்னு பார்க்கும் போது தேவனுக்கு அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆளுகை செய்யக்கூடிய மனுஷன் கொஞ்சம் தெரியல அப்படின்னா என்ன மனுஷாவ தான் அவன் வந்து உட்காந்து ஒரே எல்லாரையுமே ஒரு தப்பு செஞ்சா உடனே அடிக்கிறனாவோ, ஒரு தவறு செய்தா உடனே அவனை வந்து கண்டிக்கிறவனாவோ, உடனே அவனை அழிச்சிடுறவனாக ஒரு மனுஷனா இருந்தா தேவனுக்கு அது என்ன இல்லைங்க இப்படி இருக்குல்ல. அதனால எல்லா விதத்தையும் இருக்கும் நம்மளுடைய வார்த்தை கூட எப்படி இருக்கணும், கிருபை பொருந்தின ஒரு வார்த்தையாக இருக்கணும். நம்ம வார்த்தைகள் மத்தவங்கள ஒரு பேசக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கணும். நம்ம வார்த்தை நம்ம நாவம் ரசல் சொல்றாங்க, நம்முடைய நாவம் வந்து ரெண்டு விதத்துக்கு பயன்படுத்தலாம். ஒன்னு எப்படி இருக்கணும், இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணலாம், இன்னொருத்தர் ஒரு விதத்துல இன்னொருத்தர் என்கரேஜ் பண்ணலாம். ரெண்டுல எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க, ஒன்னு ஈவிலா யூஸ் பண்ண போறீங்களா, தீமைக்கு யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு நன்மையான தேவனுடைய காரியத்துக்கு உபயோகப்படுத்த போறீங்களா அப்படின்னு நம்ம நாவுக்கு என்ன இருக்குதுவா அப்படின்னு. அதனால அதை கூட நம்ம பேசுற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ஒரு பெருமை கொடுக்கணும். நம்ம பேசுற வார்த்தைகள் மற்றவங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, ஹர்ட் பண்ணிருக்கிறாங்க, மனுஷன் நோக்கடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. அதனால சகோதர சகோதரிய, இப்ப ரொம்ப அதிகமாக நம்ம மதியில ஓடி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் குறிச்சு நம்ம என்ன பண்றோம், பின்னாடி பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. எல்லாரும் பத்தி எல்லாருடைய ஒரு விஷயமா என்ன ஆகுது அப்படியே, இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நியூஸ் பேப்பரோட ஃபாஸ்டா என்ன ஆகுது விஷயம், ஃபுல் ஸ்ப்ரெட். ஒரு இடத்துல ஒரு நாட்சில போதும் எல்லாருக்கும் தெரிய வந்து அவ்வளவு ஒரு ஃபாஸ்டா இருக்கிறோம். ஒருத்தரை பத்தி பிரசங்க பண்றது எவ்வளவு ஒரு ஸ்பீடா இருக்கிறோம் நம்ம அப்படின்னா, அவ்வளவு ஸ்பீடா இருக்கிறோம். ஒருத்தர் தவறு செஞ்சாங்கன்னா தவறு என்ன பண்ணிடுறோம், டக் 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 யாருக்கு சொல்லலாம் யாருக்கு சொல்லலாம், இதான் நம்ம நோக்கமா இருக்கிறது. நம்ம அப்படிப்பட்ட ஜனமா இருக்கக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, தேவன் வாய்ப்பு தராத தெய்வ தூதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த ஒரு தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு விரோதமா ஏதோ பேசுறது தெரியலாம், அவங்களை குற்றப்படுத்துறதுக்கு கூட அவங்க கொண்ட வர தெரியலாம். பாருங்க எபிரேயர் 2 பேதுரு 2 11 2 பேதுரு 2 2 பீட்டர் 2 11
அதிக பிழனையும் வல்லமையும் உடைய தெய்வ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே.
பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர்களை தூஷணமாக மாட்டார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால சகோதர சகோதரியார், நம்ம வார்த்தைகள் கூட இந்த தெய்வ தூதர்களை காட்டிலும் ஒரு குவாலிட்டியா இருக்கணும். ஏன்னா இந்த பரிசுத்தவான்கள் தெய்வ தூதர்களையும் நியாயம் விசாரிக்கிற ஒரு ஜனமா இருக்கிறாங்க. அப்ப தெய்வ தூதர்களுக்கு இவ்வளவு நல்ல சுபாவங்கள் இருக்கும்போது, இன்னும் தேவனால் அழைக்கப்பட்டு தேவன் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு மோசமான குட் குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நீங்க யோசித்து பாருங்க. இந்த பூமியில நம்ம ஒரு நல்ல சாட்சியா தேவனுக்கு, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை தரக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து நம்ம ஓட்டத்தை முடிய வேண்டியதா இருக்கிறோம். அதனால தேவன் அழைக்கிற இந்த அழைப்பை நம்ம ஏதோ ஒரு சாதாரணமா ஒரு கவலை இல்லாம, இவ்வளவு பெரிய ஒரு அழைப்புக்கு தேவ பங்காளியா தேவன் கூப்பிட்டிருக்கிறார். அந்த ஒரு அழைப்புக்குள்ள கொஞ்சம் கூட நம்ம ஒரு கவலை இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம மாம்ச இச்சைகளையும் நம்ம மனசுல தோன்ற வேலைகளையும் நம்ம செய்துக்கின்னு நம்ம தேவன் அழைத்த ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு இருந்த அந்த வாஞ்சையை விட்டு நம்ம இன்னைக்கு சோர்ந்து போய் நம்ம தேவையில்லாத காரியங்களை தேவனுக்கு விரோதமாக சாத்தானுடைய வேலைகளை செய்ய வேண்டிய ஜனங்களாக கூட சிலர் மாறிட்டு இருக்கிறோம். சகோதர சகோதரியா, எப்படிப்பட்ட காரியம் நம்ம மத்தியில வரோம், சபைகளுக்குள்ள கூட வரோம் கடைசி நாட்கள்ல. ஆனா நம்ம தான் இதுக்கெல்லாம் இடம் கொண்டு தேவன் அவரு நம்ம முன்னாடி வச்சிருக்கிற ஒரு ஒரு வசனங்களையும் படிச்சு அதன்படி நம்ம செய்து அவர்கிட்ட வெகு சீக்கிரத்துல நம்ம போனோம். அதனால நம்ம வாழ்க்கையில நேரிடுகிற ஒவ்வொரு காரியமும் தேவன் அனுமதிக்கிறது நம்ம நல்லதுக்காக அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்மளுக்காக தான் தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அதனால நம்ம நலனுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகாம தேவன் கொடுக்கிற ஒரு ஒரு கஷ்டங்களை நம்ம சகிச்சு அவரோடு கூட பாடுகள் செய்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்ற அந்த ஒரு சிங்காசனத்தை போய் நம்ம உட்காரத்துக்கு நம்ம முழுசா முயற்சி செய்வோம். தேவன் வச்சிருக்கிற அந்த ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணாம அந்த ஒரு சிங்காசனம் எவ்வளவு ஒரு மகிமைக்குரியது, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிங்காசனம். அந்த நம்ம உட்கார சாதாரணமா தான் ஸ்டார்டிங்ல கேட்டேன், எவ்வளவு பெரிய இதுல போயிட்டு உட்கார போறோம். நம்ம சாதாரணமா போயிட்டு அந்த சீட்ல என்ன பண்ண முடியாதுங்க, உட்கார முடியாது. அந்த அத்தாரிட்டியை தேவன் என்ன பண்றதுல அவ்வளவு ஈஸியா கொடுக்கறதுல நம்ம ஒரு வசனத்தை படிக்கிறோம். யூதால மோசைய பேதத்தை குறிச்சு மிக வேறு சாத்தானோட நறுக்கிட்டு பேசும்போது அவர் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக. அந்த மிகாவின் தூதன், அந்த லூசிஃபரோட ஒரு பெரிய தூதன் இல்லைங்களா, எல்லாம் வல்லமையா இருந்துச்சு. அவர் நினைச்சா என்ன பண்ணிட்டு அழிச்சிருக்கலாம், ஆனாலும் ஒரு கீழ்படிதல் தேவனுக்கு. தேவன் உன்னை என்ன பண்ணுவாரு, உன்னை கண்டிப்பாரு, ஏன்னா உனக்கு டைம் வச்சுக்கிறார். அந்த டைம் வரைக்கும் அதுக்கோசரம் என்ன பண்ணுவோம், ஆண்டவருடைய திட்டத்துக்கு எல்லாத்தையும் படம் பிடிச்சு பட வேண்டியதா இருக்கு.